ගරු ජී ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනු.
அவைக்கு தலைவிதாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்துக்காக ஒதுக்கீட்டு விடயம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலதிக ஒதுக்கீடு என்பது அவசரமாக தேவை என்ற அடிப்படையில் இந்த விவாதம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் மத்திய கிழக்கில் பணியாற்றுகின்ற இளைஞர்கள் யுவதிகள் இப்போது வேலையற்ற நிலையிலும், அவர்களுடைய விசா காலாவதியாகிய நிலையிலும் இலங்கைக்கு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக அவர்கள் என்னிடமும் 54 பேர் குவைத்திலிருந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வேளையில் நான் வெளியுறவு பிரதி அமைச்சர் கௌரவ கேமச்சந்திர அவர்களுக்கு இந்த விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதன் விளைவாக நான் நினைக்கிறேன், அவர்கள் இங்கு வரக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்களுக்கு டிக்கெட் போடப்பட்டதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சிலர் தங்களுடைய விசா காலாவதியான நிலையில் இலங்கைக்கு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நிவாரணம் அளிப்பது தொடர்பாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மேலதிகமாக அல்லது குறை நிரப்பு பேரணி மூலமாக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் இருந்து உண்மையில் செய்ய வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த அஸ்வசம திட்டம் உண்மையில் வருமானம் குறைந்தவர்களுக்கு அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்கின்ற விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இன்னும் சில இடங்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் வாழுகின்ற மக்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உண்மையில் இப்போதும் குப்பி லாம்பில் அவர்கள் தங்களுடைய பொழுதை, இரவு பொழுதை கழிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதோடு இன்னும் ஒரு விடயம், குடிநீர் என்கின்ற ஒரு விடயம் முக்கியமாக இருக்கின்றது. சில பகுதிகளில் இன்னும் குடிநீர் கிடைக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. முருத்தானை என்ற கிராமம், கிரான் பிரதேச செயலகத்தில் காணப்படுகின்ற முருத்தானை, பொண்டுகள் சேனை, பூலாக்காடு போன்ற பிரதேசங்களில் உண்மையில் தண்ணீர் தட்டுப்பாடு காணப்படுவதால் அவர்கள் இப்போதும் ஆற்று நீரை பருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. 21ஆம் நூற்றாண்டில் அவர்கள் அவ்வாறு ஆற்று நீரை பருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவர்களுடைய கிணறுகள் வற்றி போயிருப்பதாக கூட அவர்கள் அங்கிருந்து சொன்னார்கள். ஆகவே தயவு செய்து இந்த குடிநீர், சுத்தமான குடிநீர் என்பது மக்களின் அடிப்படை உரிமையாக இருக்கின்றபடியால் கட்டாயமாக இந்த நிதி ஒதுக்கீட்டில் அனைவருக்கும் அந்த சுத்தமான குடிநீரை கொடுப்பதற்குரிய நடவடிக்கையினை எடுக்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோன்று இன்னொரு விடயம், அந்த காலத்தில் NHCA வீட்டு திட்டம் பல கட்டப்பட்ட நிலையில் முடிவுறுத்தப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சில வீடுகள் கிட்டத்தட்ட கூரை மட்டத்திற்கு கட்டப்பட்டு காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 326 வீடுகள் கூரை மட்டத்தில் கட்டப்பட்டு காணப்படுகின்றது. எனவே அந்த வீடுகளையும் முடிவுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் இவற்றையும் இந்த குறை நிரப்பு பிரேரணையின் ஊடாக செய்து முடிக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேவேளை இன்னும் சில பிரச்சனைகளை தொட்டுக்காட்டலாம் நினைக்கின்றேன். இந்த உள்ளூராட்சி சபைகள் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மிகவும் கடினமான கஷ்ட பிரதேசங்களிலும் இந்த உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றபடியால் இந்த உள்ளூராட்சி சபையில் பணியாற்றுகின்றவர்களுக்கு, சில கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றுகின்றவர்களுக்கு போக்குவரத்து மிகவும் சில இடங்களில் பிரச்சனையாக காணப்படுகின்றது. அவர்கள் தங்களுடைய உந்துருளி மூலமாக, மோட்டார் பைக் மூலமாக அந்த பிரதேச சபை தவிசாளர்கள் பயணிக்கின்ற ஒரு நிலைமை. உதாரணமாக நான் கடந்த எங்களுடைய அமைச்சர் சுனில் கந்தனத்தி அவர்கள் வருகை தந்த போது அங்கு ஒரு சேர்மன் குறிப்பிட்ட ஒரு விடயம், தங்களுக்கு செல்வதற்கு வாகனம் இல்லாத நிலையில் சொந்த மோட்டார் வண்டியில், உந்துருளி அதாவது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதாக சொல்லியிருந்தார். ஆகவே இந்த உள்ளூராட்சி மட்டம் என்பது இந்த நீர் பிரச்சினை மற்றும் போக்குவரத்து பிரச்சினை மற்றும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு சபையாக இருக்கின்றபடியால் குறிப்பாக இந்த கஷ்ட பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த தவிசாளர்களுக்கு கட்டாயம் வாகன வசதிகள் என்பது முக்கியமாக தேவைப்படுகின்றது. பவுனதீவு பிரதேச சபை குறிப்பாக என்னிடம் ஒரு முறைப்பாடாக தந்திருந்தார், தங்களுக்கு வாகனம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இன்னும் பல பிரதேச சபைகளுக்கு இன்னும் வாகனம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஒரு தடவை இந்த வாகனம் இல்லாத ஒரு நிலைமையை காட்டக்கூடிய விதத்தில் அவர்கள் தங்களுடைய உளவு இயந்திரத்தில் கூட கூட்டத்திற்கு வந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதன் பின்னர் கவர்னர் அந்த இரண்டு சபைகளுக்கும் வாகனங்களை கொடுத்திருந்தார். இன்னும் கொடுபடாத அந்த சபைகளுக்குரிய வாகனங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் இன்னும் மறுபடியும் இந்த அடிமட்டத்தில் இருந்து அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற போது இயந்திர சாதனங்கள் இந்த ஜேசிபி போன்ற மோட்டோ கிரேடர் மற்றது ஜேசிபி போன்ற அந்த வசதிகள் இல்லாத நிலையிலும் இந்த சபைகள் காணப்படுகின்றது. சில சபைகளுக்கு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கு மூலதன வசதி அல்லது மூலப்பொருள் வசதிகள் இல்லாத சபைகள் காணப்படுகின்றது. அப்படி இருந்தும் அவர்கள் 30% அந்த சம்பளத்தினை காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்திலும் கவனம் செலுத்துமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த மட்டக்களப்பு பிரதேசம் என்பது விவசாயத்துறைக்கு பெயர் போன ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியால் அந்த விவசாய திணைக்களத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுகின்றது. நிர்வாகிகளும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது விவசாய திணைக்களத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகிகள் மாற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றபடியால் அந்த விவசாயம் சம்பந்தமான நிர்வாகத்தை முன்னெடுப்பது ஒரு கடினமான ஒரு விடயமாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே விவசாயத்துறை உள்ள ஒரு பிரதேசத்தில் அந்த விவசாய நிர்வாகத்தை சரியாக இயக்கக்கூடிய விதத்தில் அந்த விவசாய நிர்வாகிகள் ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று விளையாட்டு உத்தியோகர்களின் தேவை இருக்கின்றது. பல பிரிவுகளுக்கு இந்த விளையாட்டு உத்தியோகர்கள் இல்லாத பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது. இவற்றையும் சீர்செய்து சருவதோடு இந்த நெல்லுக்கான உத்தரவாத விலை கொடுக்கப்பட்ட போதும் களஞ்சிய சாலை இல்லாத நிலையில் நெல்லை சேகரிக்க முடியாத நிலையில் விவசாயிகள் காணப்படுகின்றார்கள். இதனை அபிவிருத்தி கூட்டத்தில் அவர்கள் ஒரு குறைபாடாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு இன்னும் ஒரு விடயம், இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று ஒரு காலத்தில் ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. கடந்த காலத்தில் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருக்கின்றவர்கள் எந்த விதமான ஒரு வினைத்திறன் அளவீடு மூலமாக அவர்கள் பதவி உயர்வு பெற முடியாத நிலையில் அதே மட்டத்தில் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயமும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் இந்த பொறுப்புள்ள அமைச்சர்களுக்கு இந்த விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த குடிநீர் வசதி மற்றது மின்சார வசதி இல்லாத மக்களுக்கு கட்டாயமாக அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய சுதேச வைத்தியத்துறையில் கல்வி கற்று வெளியேறியவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய தொழில்களுக்காக இயங்கிக்
கொண்டிருக்கிறார்.
தயவு செய்து சுதேச வைத்தியத்துறை என்பது நமது உள்நாட்டு எங்களுடைய உள்நாட்டு வைத்தியத்திற்குரிய ஒரு துறையாக இருக்கின்றபடியால் அந்த சுதேச வைத்தியத்துறை பட்டதாரிகளுக்குரிய தொழில் வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன்.